துவாரகை அரண்மனையில் கிருஷ்ணன் இருக்கும் ஒவ்வொரு நாளும் கூட்டம் அலைபோதும். அங்கிருந்த அனைவருமே கிருஷ்ணனை விரும்புவார்கள். ருக்மிணி, சத்யபாமா, ஜாம்பவதி உட்பட அனைவருமே தங்களின் சொந்த வேலையை விட்டுவிட்டு கிருஷ்ணருக்கு பணிவிடை செய்யும் வேலையை விரும்பி செய்தனர். அவர்களில் சத்யபாமா மிக அழகானவள். அவள் சத்ரஜித் என்னும் அரசனின் மகள். அவள் தன் அரச பரம்பரை குறித்து சற்று கர்வமும் கொண்டிருந்தாள். ஆனால் கிருஷ்ணனின் முதல் மனைவியான ருக்மிணி துவாரகையின் முதல் அரசி என்ற பட்டம் இருந்தும் எளிமையாகவும் கிருஷ்ணனிடம் பக்தியுடனும் இருந்தாள்.
அக்கா, நாம் நம் கணவருக்கான பணிவிடைகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த சத்யபாமா மட்டும் ஏன் அதை நம்மிடமிருந்து தட்டி பறித்து விடுகிறாள்?
ஜாம்பவதி, நீ சத்யபாமாவை பற்றி கோபம் கொள்ளாதே. அவள் நம்மை விட இளையவள். எனவே அவளுக்கு உண்மை எதுவென்று புரிந்து கொள்ள இன்னும் சிறிது நாட்கள் ஆகும்.
ஆனால் அக்கா, இன்று கிருஷ்ண பெருமான் உங்கள் அரண்மனையில் தங்க வேண்டும். ஆனால் அந்த சத்யபாமா இன்னும் அவரை அனுப்பவே இல்லை.
பரவாயில்லை ஜாம்பவதி, என் இறைவன் எப்பொழுதும் என் இதயத்திலேயே இருக்கிறார். அவர் விரும்பும் பொழுது அவரே இங்கு வருவார்.
ஒரு நாள் நாரதர் ஸ்ரீ கிருஷ்ணரின் மாளிகை நோக்கி அமைந்திருக்கும் துவாரகைக்கு வருகை புரிந்தார். அங்கே முற்றத்தின் அருகே மலர்ந்திருக்கும் பூக்களின் அழகில் மயங்கி நின்று கொண்டிருந்த சத்யபாமாவை சந்தித்தார்.
நாராயண நாராயண, அரசி சத்யபாமாவிற்கு என் வாழ்த்துக்கள். என் வருகையின் நோக்கம் குறித்து சந்தேகப்படாதே. எனக்கும் வயதாகிவிட்டது. பகவான் கிருஷ்ணரை நேசிப்பதில் சிறந்தவள் யார்? நீங்களா அல்லது ருக்மணியா?
நாரதரே, நீங்கள் என்ன சொல்கிறீர்? உமக்கு யார் இதை சொன்னது?
துவாரகையைச் சுற்றி அனைவரும் அவர்களின் காதலை பற்றித்தான் பேசுகின்றனர். ஆனால் நீங்கள்தான் அவர்களை விடவும் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள். இளையராணி நீங்கள்தான். ஆனாலும் கிருஷ்ணரை கவர இந்த தகுதி போதவில்லையோ என நினைக்கிறேன்.
நாரதரே, அவரது கவனம் வேறு எங்கும் சிதறாமல் முழுதாக எனக்கே கிடைக்க நான் என்ன செய்ய வேண்டும்?
அதற்குத்தான் இங்கு வந்திருக்கிறேன் தாயே. பகவான் கிருஷ்ணரை திரும்பவும் உங்களிடம் கொண்டு வர என்னிடம் ஒரு திட்டம் இருக்கிறது. நீங்கள் ஒரு சடங்கு செய்ய வேண்டும். அந்த சடங்கின் இறுதியில் கிருஷ்ணரை எனக்கு அடிமையாக கொடுப்பதாக சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும்.
என்ன சொல்கிறீர் நாரதரே? நான் அவரை உங்களுக்கு அடிமையாக கொடுத்தால் பிறகு அவர் எனக்கு எப்படி கிடைப்பார்?
தாயே, முழுமையாக சொல்லிவிடுகிறேன். உங்களுடைய அளவற்ற செல்வத்தை கொண்டு அவரை நீங்கள் என்னிடமிருந்து மீட்டுக் கொள்ளுங்கள். உங்களின் தியாகத்தை பார்த்து அவருக்கு உங்கள் மேல் காதல் வரும். இதில் கவனத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், உங்களிடம் இருக்கும் செல்வங்கள் கிருஷ்ணரின் எடைக்கு ஈடாகுமா என்பதுதான்.
நாரதரே, அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர். நான் அரசன் சத்ரஜித்தின் மகள். என்னிடம் அளவற்ற செல்வம் உள்ளது. நான் கிருஷ்ணரின் எடைக்கு ஈடுகட்டியது போக மிஞ்சியே இருக்கும். நாம் உடனே இந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். என்ன சொல்கிறீர்?
நாராயண நாராயணா.
சத்யபாமா கிருஷ்ணரிடம் நாரதருக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை பற்றி கூறினாள்.
சத்யபாமா, நீ உண்மையிலேயே இந்த நாரதருடன் என்னை அனுப்பிவிடப் போகிறாயா என்ன?
கவலைப்படாதீர்கள் இறைவா, எல்லாம் என் கட்டுப்பாட்டின் கீழ்தான் உள்ளது. நானும் நாரதரும் எல்லாவற்றையும் திட்டமிட்டுதான் செயல்படுத்துகிறோம்.
சத்யபாமா, நீ நாரதனை அதிகம் நம்புகிறாய். அவர் என்னை அழைத்து சென்று விட்டால் என்ன செய்வாய்?
எனக்கு நாரதர் மீது முழு நம்பிக்கை இருக்கிறது இறைவா. நிச்சயம் அவர் எனக்கு துரோகம் செய்ய மாட்டார். என்ன நாரதா?
நாராயணா நாராயணா, நான் எப்படி தாயே உங்களுக்கு துரோகம் செய்வேன்?
நாரதா, நீ இங்கு நடப்பதையெல்லாம் ரசித்துக் கொண்டிருக்கிறாய் என நினைக்கிறேன்.
நாராயணா நாராயணா, இந்த நாடகத்தின் சூத்திரதாரி யார் என்று தங்களுக்கு தெரியாதா?
சத்யபாமா தன் சடங்கை நிறைவேற்ற மணக்கோலத்தில் தயாராகிவிட்டாள். துவாரகையில் இருக்கும் அனைவரும் அங்கு வந்திருந்தனர். சடங்கு நிறைவடைந்த பின்னர் சத்யபாமா கிருஷ்ணனை நாரதரிடம் ஒப்படைத்தாள்.
நாரதா, நான் சத்தியம் செய்து கொடுத்தவாறே உன்னிடம் என் கணவரை ஒப்படைக்கின்றேன்.
சத்யபாமாவின் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த கூட்டத்தினர் அதிர்ச்சி அடைந்தனர்.
சத்யா, நீ இப்போது சொல்வதை பிறகு மாற்ற இயலாது.
கவலைப்படாதீர்கள் இறைவா, எப்போதும் எங்கேயும் நீங்கள் என்னுடன் தான் இருப்பீர்கள்.
நன்றி தாயே, நன்றி.
சத்யபாமாவின் உத்தரவின்படி ஒரு பெரிய தராசு கட்டப்பட அந்த தராசின் ஒரு பக்கத்தில் பகவான் கிருஷ்ணர் ஏறி அமர்ந்தார். கிருஷ்ணனின் எதிர்த்தட்டில் தங்க நகைகளையும் முத்து மாலைகளையும் கொண்டு வந்து வைத்தாள் சத்யபாமா. தட்டு கீழிறங்காததால் மேலும் மேலும் நகைகளை வைத்துக் கொண்டே இருந்தாள். அவள் மேலும் மேலும் நகைகளை கொண்டு வரச் செய்து தராசில் வைத்துக் கொண்டே இருந்தாள்.
ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் தாயே, கிருஷ்ணரின் எடைக்கு சரியான தங்கத்தை நீங்கள் தர தவறினால் கிருஷ்ணன் எப்போதும் எனக்கு அடிமையாகத்தான் இருப்பார். வேண்டுமானால் அவரை நான் ஏலம் கூட விடுவேன்.
என்ன அதிசயமாய் உள்ளது, தராசு தட்டு சிறிது கூட அசையவில்லையே.
என் மாளிகையில் இருக்கும் அனைத்து ஆபரணங்களையும் உடனடியாக கொண்டு வாருங்கள்.
ஆனால் அந்த தட்டு அப்போதும் இறங்கவே இல்லை.
தாயே, இப்போது உங்களிடம் எதுவும் இல்லை, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். இனிமேல் கிருஷ்ணர் எனக்குத்தான் சொந்தம்.
நாரதா, தயவு செய்து அப்படி சொல்லாதே. நான் என்னிடம் இருப்பது அனைத்தையும் என் இறைவனுக்காக கொடுத்து விட்டேன்.
இது அத்தனையும் உன் முட்டாள்தனத்தால் நடந்தது. நான் நாரதருக்கே அடிமையாக போகிறேன். எல்லாம் விதிப்படித்தான் நடக்கும்.
இப்பொழுது நான் என்ன செய்வது இறைவா?
சத்யா, இந்த இக்கட்டிலிருந்து என்னை வெளிக்கொண்டு வர நீ ஏன் ருக்மணியிடம் உதவி கோரக்கூடாது?
வேறு வழியறியாத சத்யபாமா ருக்மணியின் மாளிகைக்கு சென்றாள். சத்யபாமா ருக்மணியிடமும் ஜாம்பவதியிடமும் நடந்த விஷயங்களை கூறினாள்.
நம் கணவரை நாரதரிடம் தாரை வார்க்க நீ யார்?
ஜாம்பவதி, ஒன்றும் கவலைப்படாதே, எல்லாம் சரியாகும். நாம் அங்கு சென்று நம் கணவரை திரும்ப பெற்றுவிடலாம், கவலைப்படாதே.
ருக்மணி செல்லும் வழியில் துளசி செடியிலிருந்து ஒரு துளசி இலையை மட்டும் பறித்துக் கொண்டு சென்றாள். துலாபாரம் நடைபெறும் இடத்திற்கு மிகவும் அமைதியாக வந்த ருக்மணி மனதிற்குள் இறைவன் கிருஷ்ணனை பிரார்த்தனை செய்துவிட்டு துளசி இலையை நகைகளை வைத்து இருந்த தராசு தட்டில் வைத்தாள். அப்போதுதான் அந்த அதிசயம் நிகழ்ந்தது. அதுவரை அசையாத தட்டு கீழிறங்கத் தொடங்கியது. இருந்தாலும் சமநிலை கிடைக்காமல் ஆடிக்கொண்டே இருந்தது.
உன் நகைகளை எடுத்து விடு சத்யா.
அனைத்து நகைகளும் நீக்கப்பட்ட பின்னும் அந்த ஒற்றை துளசி இலையே கிருஷ்ண பகவானை விட அதிக எடை கொண்டதாக இருந்தது. அதை பார்த்து கொண்டிருந்த சத்யபாமா அதிர்ச்சியில் எதுவும் பேசாது சிலை போல் நின்றாள். கிருஷ்ணர் தராசு தட்டிலிருந்து இறங்கி சத்யபாமாவின் அருகில் வந்தார்.
சத்யபாமா, எனக்காக நீ அனைத்து நகைகளையும் கொடுத்தாய், ஆனால் அதில் எந்தவிதமான பக்தியும் இல்லை, வெறும் வரட்டு கௌரவம் மட்டுமே இருந்தது. அதாவது என்ன விலை கொடுத்தாவது என்னை வாங்கிவிட முடியும் என்ற எண்ணமே வெளிப்பட்டது. ஆனால் ருக்மணி ஒற்றை துளசி இலையை எனக்காக வைத்தாள். அவளின் நோக்கம் உயர்ந்ததாய் இருந்தது. அவளது பக்தியும் அர்ப்பணிப்புமே மேலோங்கி இருந்தது. அது மட்டுமல்லாமல் தன் கணவனை மீட்க அந்த ஒற்றை துளசியே போதும் என்ற நம்பிக்கையும் இருந்தது. அன்புடனும் பக்தியுடனும் செய்யும் எந்த செயலும் இறைவனை நெருங்குவதற்கான எளிய வழி என்பதை எப்போதும் மறக்காதே.
நாரதரே, இன்று எனக்கு ஒரு அருமையான பாடத்தை சொல்லிக் கொடுத்ததற்கு நன்றி. இறைவனிடம் செலுத்தும் பக்தியையும் அன்பையும் இனி எப்போதும் குறைத்து மதிப்பிட மாட்டேன். மன்னித்து விடுங்கள் இறைவா.
நாராயண நாராயணா, இந்த உண்மையை புரிந்து கொண்டதற்கு மிக்க நன்றி தாயே, மிக்க நன்றி. நாராயண நாராயணா.